Next, Honorable Srinathan, you have 15 minutes.
Yes. Sabaki Talamidangindre, Gaurava Urupinar Avargale, Indriya Vivada Karuporkalaga, Pala Vidayangal Suttikattapattirukkindrana, Andha Varisaiyil, Madhuvari Thirutha Chattam Moolam, Adhe Velaiyil, Namadu Naattil, Indru Nadaipettuk Kondirukkindra, Oru Vagaiyana Naattukku Gaurava Naattukkum கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய விடயம் தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டிய நிலையில் முதலாவதாக மதுவரி திருத்த சட்டமூலம் பற்றி எனது கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். மதுவரி திருத்த சட்டம் மூலமாக நாங்கள் எமது நாட்டிற்கு பயனுறுதி வாய்ந்த விதத்தில் என்ன செய்யப்போகின்றோம் என்கின்ற விடயம் ஒரு பக்கமாக இருக்கின்ற போது இந்த மதுவோடு தொடர்புபடுத்தி நாங்கள் சில விடயத்தை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாட்டில் அபிவிருத்தி இடம்பெற வேண்டுமாக இருந்தால் பல்வேறு துறைகளில் அந்த அபிவிருத்தி நடைபெற வேண்டும். அந்த வகையில் இரண்டு முக்கியமான அபிவிருத்திகளாக சமூக அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி என்கின்ற இரண்டு விடயங்களை நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் சமூக அபிவிருத்தி என்பதற்கும் பொருளாதார அபிவிருத்தி என்பதற்கும் இடையில் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எமது திட்டமிட்ட செயல்பாடுகள் அமைய வேண்டும். சமூக அபிவிருத்திக்கு தீங்கு இழைக்கக்கூடிய விதத்தில் பொருளாதார அபிவிருத்தி இருக்குமாக இருந்தால் அந்த அபிவிருத்தி மூலமாக நிலையான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் அடைந்து விட முடியாது. எங்களுக்கு தெரிய வேண்டும், சமூக அபிவிருத்தி என்று சொல்லுகின்ற போது மனித வளங்களை உச்சமான முறையில் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். கல்வியின் மூலமாக அபிவிருத்தி செய்யலாம், சுகாதாரத்தின் மூலமாக அபிவிருத்தி செய்யலாம், அறமாண்பு மூலமாக சமூகத்தை அபிவிருத்தி செய்யலாம், ஒழுக்கவியல் மூலமாக சமூகத்தை அபிவிருத்தி செய்யலாம். இவ்வாறு சமூகத்தை அபிவிருத்தி செய்யாமல் சமூகத்திற்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது சமூகத்தை பின்னடைவான நிலையில் தள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது என்பது நாட்டில் நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கு நாங்கள் சவால் விடுவதாகவே அமையும். இந்த இடத்தில் நாங்கள் நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வரி சார்ந்த விதத்தில் நாங்கள் வருவாயினை ஈட்டிக் கொள்வதும் வரி அல்லாத விதத்தில் வருமானங்களை ஈட்டிக் கொள்வதும் என்று இரண்டு வழிகள் காணப்படுகின்றன. இந்த வரிகளில் கூட இரண்டு வகையான வரிகள் இருக்கின்றன. ஒன்று நேர்வரி, மற்றது நேரில் வரி என்று கூறுவார்கள். நேர்வரி என்று கூறுவது சொத்துக்களில் இருந்தும் வருமானங்களிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரிகளை நேர்வரி என்று கூறலாம். நேரில் வரி என்று கூறுவது பொருட்கள் சேவைகள் மீது விற்பனை மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வரிகள் தான் இந்த நேரில் வரி. இந்த நேரில் வரியில் ஒரு கணிசமான வரியாக அமைந்திருப்பது கலால் வரி. இந்த கலால் வரி என்பது இந்த மது சார்ந்த விடயங்களுக்கும் புகையிலை சார்ந்த விடயங்களுக்குமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வரியாக அமைந்திருக்கின்றது. அந்த வரிசையில் பார்க்கின்ற போது இந்த கலால் வரி, அதாவது புகையிலை மற்றும் மது சார்ந்த வரிகளாக 2016 காலப்பகுதியில் 8.2% வீதமான வருவாயினை நாங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதனை நேரடியாக பார்க்கின்ற போது அரசுக்கு அரசுறைக்கு இந்த வருமானம் கிடைக்கின்றது என்று நாங்கள் கணித்து கொண்டாலும் கூட இந்த கலால் வரி அதிகரிக்கின்றது என்றால் அதன் மறைமுகமாக பார்க்கின்ற போது எங்களுடைய மதுபான விற்பனை, புகையிலை விற்பனை என்பது அதிகரித்து கொண்டு செல்கின்றது என்பதுதான் மறுபலமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறென்றால் எமது இளம் சமுதாயம் இந்த மதுவிலும் இந்த புகையிலை சார்ந்த போதை வஸ்துகளிலும் அவர்கள் நுகர்வோர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மறு வழக்கில் எங்களுக்கு விளங்கிக் கொள்கின்றது. அப்படியென்றால் இந்த மதுவுக்கும் புகையிலை சார்ந்த போதைப் பொருட்களுக்கும் எமது இளம் சந்ததியினரை அடிமைப்படுத்திவிட்டு அதன் மூலமாக நாங்கள் கலால் வரியை உயர்த்தி கொண்டு சென்றால் ஒரு வகையில் பார்க்கின்ற போது சமூக அபிவிருத்தி என்பது பின்தங்கி கொண்டு செல்ல, பொருளாதார வருமானம் என்பது உயர்ந்து கொண்டு செல்வதாக நாங்கள் பார்க்க முடியும். சமூகத்தினை இந்த மது சார்ந்த புகையிலை சார்ந்த அந்த பாவனை பொருட்களுக்கு பலியாக்கிவிட்டு அதன் மூலமாக பெறப்படுகின்ற அந்த வருவாயினை வைத்து கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தினை நிலையாக கட்டியெழுப்ப முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மது பாவனை மூலமாக புகையிலை சார்ந்த விடயங்கள் சார்ந்த பாவனைகள் மூலமாக ஏற்படுகின்ற தீங்குகளை எடுத்து பார்க்கின்ற போது தமிழில் சொல்வார்கள், சுண்டங்காய் கால்பணம் சுமகூலி முக்கால்பணம் என்று கூறுவார்கள். அதாவது அதன் அர்த்தம் என்னவென்றால் கிடைக்கின்ற வருமானத்தை விட ஏற்படுகின்ற செலவினம் அதிகமாக இருக்கின்றது. இந்த மது பாவனை மூலமாக புகையிலை சார்ந்த போதைப்பொருள் சார்ந்த பாவனை மூலமாக எமது இளம் சமுதாயம் ஒரு நடைப்பிணங்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் மாணவர்கள் கூட மதுவருந்தக்கூடிய போதைப் பொருட்களை நுகரக்கூடிய ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் பாதாள உலக நாயகர்கள் என்று கூட ஒரு சமூகத்தினரை நாங்கள் வகுதி செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்களெல்லாம் பெரும்பாலும் போதைகளுக்கு அடிமையானவர்களாக கூட இருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மதுவரியினை அதிகரிப்பதும் மதுவுக்கான விற்பனை அந்த பெருமானத்தை அதிகரித்து கொண்டு செல்வதன் மூலமாக எமது பொருளாதார ரீதியில் நாங்கள் வருமானங்களை ஈட்டிக் கொள்ளுகின்றோம் என்று நினைப்பதெல்லாம் வெறும் காணல் நீராகத்தான் இருக்க முடியும். மது மூலமாக புகையிலை சார்ந்த அந்த வரிகள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வருமானத்தை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் கண்களை விற்று ஓவியத்தினை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கதையாகத்தான் சொல்ல முடியும். கண்களை விற்று ஓவியத்தை பெறுவது என்பது நேரடியாக பார்க்கின்ற போது கண்களை குருடாக்கிவிட்டு ஓவியங்களை பார்த்து நாங்கள் ரசிக்க முடியாது. அதேபோன்றுதான் இந்த மனித வளத்தை சமூகத்தினை நாங்கள் ஒரு விதத்தில் கெடுத்துவிட்டு சீரழித்துவிட்டு அதன் மூலமாக பெறப்படுகின்ற பொருளாதார வருவாய் மூலமாக எமது நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று நாங்கள் கனவு கண்டால் அது ஒரு நிதர்சனமான பார்வையாக இருக்க முடியாது, ஒரு கற்பனை பார்வையாக அல்லது ஆழமான சிந்தனையற்ற பார்வையாகத்தான் பார்க்க முடியும். எனவேதான் நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் இந்த மது சார்ந்த பொருட்கள் புகையிலை சார்ந்த பொருட்கள் இவற்றின் மூலமாக நாங்கள் விற்பனையை அதிகரித்து உற்பத்தியை அதிகரித்து வருமானங்களை ஈட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் எமது நாடு 70 ஆண்டுகளல்ல 700 ஆண்டுகள் சென்றாலும் அபிவிருத்தி அடையாத ஒரு நாடாகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மனித வளம் என்பது உயர்ந்த வளம். பௌதிக வளத்தை விட கால வளத்தை விட நிதி வளத்தை விட இன்னும் பல வளங்களை விட உயர்ந்த வளமாக இருப்பது மனித வளம். நவீன உலகத்தில் உயர்ந்த முதலீடாக இருப்பது இந்த மனித வளம். இந்த மனித வளத்தை பக்குவமாக பதப்படுத்தி வளர்த்து கொண்ட நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக உயர்ந்து நிற்கின்றன. அதேவேளை இந்த மனித வளத்தை இனமென்றும் மதமென்றும் ஜாதி என்றும் மொழி என்றும் பிரிவினைக்கு உட்படுத்தி இந்த சமூகங்களுக்கிடையில் வரலாற்று ரீதியாக பகைமைகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்கிவிட்டு இந்த இனங்களுக்கிடையில் நடைபெறுகின்ற மோதல்களையும் முரண்பாடுகளையும் வைத்து கொண்டு அரசியல் செய்கின்ற ஒரு சின்னத்தனமான செயல்பாடுகள் இருக்குமாக இருந்தால் ஒரு நாட்டிற்கு அபிவிருத்தி என்பது வெறும் கனவாகத்தான் இருக்க முடியும். இன்றைய நிலையில் இப்போது நாங்கள் இந்த மதுவரி திருத்தச் சட்டம் மூலமாக சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் உண்மையில் குற்றச் செயல்கள் பல உருவாவதற்கு உண்மையில் காரணமாக இருப்பது இந்த மதுப்பாவனை போதவியஸ்து பாவனை என்பது உங்களுக்கு தெரியும். அநேகமான குற்றச் செயல்கள் நடக்கின்ற போது அந்த குற்றவாளியாக இருக்கின்றவர்கள் போதை வஸ்துகளில் அவர்கள் அடிமையாக்கப்பட்டவர்களாகவும் மதுபாவனையில் உழன்றவர்களாகவும் இருப்பதையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று கண்டி எமது ஒரு புனிதமான ஒரு நகரம் என்று கூறப்படுகின்ற கண்டி நகரத்தில் கூட இன்று சகோதரர்களை தாக்கி ஜாம்பவான்களாக மாறுகின்ற அல்லது சண்டியர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு வகையான செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் ஒரு பக்கத்தில் எங்களுடைய ஆதிக்கத்தை நாங்கள் நிலைநாட்டுகின்றோம் என்று ஒரு வகையில் கொக்கரித்து கொண்டாலும் கூட ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் நமது நாட்டின் கௌரவத்தை நமது நாட்டின் புகழை நமது நாட்டின் கீர்த்தியை நாங்கள் குறைத்து கொள்ளுகின்றோம், மழுங்கடிக்க செய்கின்றோம் என்பதுதான் உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும். இந்த நாட்டின் வருவாய் என்பது சுற்றுலாத்துறையில் கணிசமான அளவு தங்கியிருக்கின்றது என்பதை பிரதி அமைச்சர் எனக்கு முன்பாக பேசுகின்ற போது சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையும் கூட, ஒரு நாட்டில் சாந்தி சமாதானம் ஒற்றுமை சௌஜன்யம் நிலவுமாக இருந்தால் அந்த நாட்டை பார்ப்பதற்கும் அந்த நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை தரிசிப்பதற்குமாக வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டவர்கள் அதிகமாக படையெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலமாக நமது சுற்றுலாத்துறை மூலமாக கிடைக்கின்ற வருவாயினை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. மாறாக இந்த நாட்டில் வன்முறைகள் வன்மங்கள் மோதல்கள் முரண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டை பற்றி பிற நாடுகள் கணிக்கின்ற கணிப்பு என்பதும் தப்பு கணக்காக மாறிவிடும். அண்மையில் நான் நினைக்கின்றேன், உலக ஸ்தாபனம் அதன் பெயரை மறந்துவிட்டேன், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பற்ற நாடுகளில் ஒன்றாக இலங்கையையும் பிரகடனப்படுத்தியிருப்பதாக செய்தி ஒன்று கிடைத்திருந்தது. உண்மையில் நாங்கள் இதனை பாரதூரமாக சிந்திக்க வேண்டும். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற நாடு என்று அது சொல்லப்படுமாக இருந்தால் அது எமது நாட்டுக்கு ஒரு கௌரவ இழுக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக அமைந்துவிடும். எனவே எமது சட்ட பொறிமுறை, பாதுகாப்பு பொறிமுறை, நீதி பொறிமுறை என்பன ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மிகவும் காத்திரமாக செயல்பட வேண்டும். அதனை விடுத்து இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு காட்சி பொருளாக பெருமை பொருளாக அல்லது ஆதிக்க பொருளாக பார்த்து கொண்டிருப்போமாக இருந்தால் மொத்தத்தில் சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் பரங்கியர் மலாயர் என்ற பேதமில்லாமல் எல்லோரும் தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். கடந்த காலத்தில் கூட சில சட்ட ரீதியாக தீர்க்க வேண்டிய விடயங்கள், அரசியல் யாப்பு ரீதியாக தீர்க்க வேண்டிய விடயங்கள், பேசி கதைத்து நாங்கள் தீர்க்க வேண்டிய பல விடயங்களை அரசியல் தேவைக்காக அரசியல் லாபத்திற்காக கட்சி லாப அடிப்படையில் செயல்பட்டதன் விளைவாக 30 வருட யுத்தங்கள் இந்த நாட்டில் தாண்டவமாடி கொண்டிருந்தது. இப்போது யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் சென்று விட்டன. ஆனால் அந்த யுத்தம் எதற்காக நடந்ததோ அதற்குரிய மனோபாவங்கள் இன்றும் எமது மனங்களிலிருந்து விலகவில்லை என்பதுதான் அண்மைய சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகின்ற விடயம். ஒருவர் ஒருவரை தாக்கிவிட்டால் அதனை நாங்கள் இன ரீதியாக சிந்திக்காமல் மத ரீதியாக சிந்திக்காமல் சாகி அடிப்படையில் சிந்திக்காமல் சட்டப்படி குற்றம் இழைத்தவருக்குரிய தண்டனையை வழங்குவதுதான் நாகரிகமான சமூகத்திற்குரிய வடிவமைப்பாக இருக்க முடியும். மாறாக தாக்கியவர் யார், எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவர், தாக்கப்பட்டவர் யார், எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த இனத்தைச் சேர்ந்தவர் என்று எமது சட்ட பொறிமுறை சரியாக அவற்றை நடுநிலையாக பார்க்காது விட்டால் இது ஆபத்தான ஒரு நிலைமையை ஏற்படுத்திவிடும். சட்டத்துக்கு பணிந்து வாழ வேண்டும், சட்ட சம்பிரதாயங்களுக்கு நாங்கள் அடங்கி வாழ வேண்டும், நாகரிகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம் சட்டத்தை தமது கைகளில் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் எமது செயற்பாடுகள் அமைந்துவிடக்கூடாது. வன்முறைகள் நடைபெறுகின்ற போது மனித உயிர்கள் காபு கொள்ளப்படுவது ஒரு பக்கமாக இருக்க, ஒரு பிரதேசத்தில் பயந்து கொண்டு உளவியல் சித்திரவதையோடு வாழ்வது என்பது மிக கடினமான ஒரு விடயமாகும். பயந்து பயந்து பணிந்து பணிந்து உளவியல் ரீதியாக நசுக்கப்பட்டு உளவியல் நோயாளியாக மாறி வாழுகின்ற வாழ்க்கை என்பது ஏறத்தாழ ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட விடயங்களில் நாங்கள் கற்கின்ற காலத்திலிருந்து நடமாடுகின்ற இளைஞர்களாக நடமாடுகின்ற காலத்திலிருந்து பல்வேறு விதமான உளவியல் ரீதியான அழுத்தங்களை உளவியல் ரீதியான பாதிப்புகளை நாங்களும் சந்தித்திருந்தோம். அப்படியான ஒரு நிலைமை இன்னும் இந்த நாட்டில் ஏற்பட வேண்டுமா? சில அரசியல் தேவைகளுக்காக சிலரை குற்றவாளிகளாக்கி சிலர் அதில் மகிழ்ச்சி அடைகின்ற சில செயல்பாடுகள் இங்கு இருக்குமாக இருந்தால் இது ஒட்டுமொத்தமாக எவருக்கும் நன்மை அளிக்காது, ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கும் நாட்டில் உள்ள சகல இலங்கை மக்களுக்கும் பாதகமாக அமைந்துவிடும். எமது நாட்டிற்கு இருக்க வேண்டிய கௌரவ பெயர் என்பது பாதிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே நாங்கள் சிந்திக்க வேண்டியது, நாம் இலங்கையர் என்று சிந்திக்க வேண்டுமாக இருந்தால் மத ரீதியான ஆதிக்கம், இன ரீதியான ஆதிக்கம், மொழி ரீதியான ஆதிக்கம் என்பன இருக்கக்கூடாது. இனத்துவம் இனத்துவேசம் என்பதற்கு அப்பால் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் உயர்ந்த ஒரு எண்ணக்கருக்களாக இருக்க வேண்டுமே ஒழிய.
ஓகே,
அந்த வகையில் நாங்கள் மதுவரி மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தினை ஒரு காணல் நீராக கருதி மது பாவனைக்குரிய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதோடு இனவன்மங்களை மதவன்மங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த நாட்டை ஒரு உண்மையான ஜனநாயக நாடாக, உண்மையான நாகரிக நாடாக மாற்றுவதற்கு நாங்கள் எல்லோரும் திடசங்கற்பம் எடுப்போம். நன்றி.
நெக்ஸ்ட் ஹனபல் அப்துல்லா மாரூஃப், யூ ஹாவ் 10 மினிட்ஸ்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று மதுவரி திருத்தச் சட்டத்தின் மூலம் எனக்கு பேச சந்தர்ப்பம் கிடைத்தமைட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முக்கியமான திருத்தச் சட்டத்தின் மூலமாக மது உற்பத்திக்கு பொருந்தாத, பாவனைக்கு பொருந்தாத சில மதுசாரங்கள் இறக்குமை தீர்வையினால், முதலீட்டு சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சார் நடவடிக்கைகளுக்கு குந்தகமாக விளைவிக்கின்ற காரணத்தினால் ஏற்றுமதி பொருட்கள் 80% உற்பத்தி செய்யப்படுகின்றவை பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த வரி குறைப்பினை இங்கு மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சட்டமும் ஒழுங்கும் நிலைபெயராக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற, அதாவது தென்னை, பனை, கித்துள் போன்றவற்றிலிருந்து எடுக்கின்ற மதுசாரங்கள் இங்குள்ள வரிக்குட்படுத்தப்பட்ட பொருட்களின் மீது தாக்கத்தை செலுத்தியதன் காரணமாக இந்த திருத்தச் சட்டம் மூலம் கொண்டு வரப்படுகின்றது. இதனை ஒருபுறம் இழுத்திவிட்டு சட்டம் ஒழுங்கு என்கின்ற வகையிலே இந்த மதுவரி தொடர்பான இந்த திணைக்களத்திலே கடமை புரிகின்ற அதிகமான சிறுபான்மை சமூகத்துக்கு அவர்களுடைய பதவி உயர்வுகள், வேலை வாய்ப்புகள் என்பன கூட புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமையை எமது கௌரவ அமைச்சருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பல்வேறுபட்ட சீனியர்கள், அதாவது இந்த திணைக்களங்களிலே எக்ஸைஸ் டிபார்ட்மெண்டிலே இருக்கின்ற போது அவருடைய பதவி உயர்வுகள் கடந்த 10 வருட காலமாக மறுக்கப்படுகின்றதை இந்த அமைச்சர் அவர்களுக்கு நினைவுபடுத்தும் நோக்கமாகவும் நான் இந்த தலைப்பிலே சில கருத்துக்களை கூறினேன். அதே போன்று இந்த நாட்டிலே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அசம்பாவிதங்கள், குறிப்பாக கண்டியிலே புனித தலமாக பௌத்த மக்களால் கவனிக்கப்படுகின்ற தலதா மாளிகையை மையப்படுத்தி அந்த சுற்று வட்டாரத்திலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் இந்த நாட்டினுடைய பௌத்த தர்மத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கண்டி மாவட்டத்திலே திகனையிலே ஆரம்பிக்கப்பட்ட விடயமல்ல இது. ஆட்சி மாற்றத்துக்கு முன்னர் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் எல்லாம் வீதியிலே இறங்கி அன்று முஸ்லீம்களை தாக்கவில்லை, அன்று வீதியிலே இறங்கி பள்ளி வாயில்களை எரிக்கவில்லை. அன்றைய ஆட்சியாளர்களுக்கு பின்னணியிலே இருந்த பொதுபலசேன இராவணபலைய போன்ற அமைப்புகள் தான் அன்று இந்த கேடுகட்ட நிலைமைகளை இந்த நாட்டிலே உருவாக்கியது. அவர்கள்தான் நேற்று தன்னுடைய பொதுபலசேனாவுடைய தலைவர் ஞானசார தேர்வுண்டார், கொள்பவர்களை கொள்வோம், கொலை செய்பவர்களை கொலை செல்வோம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு அல்லது இந்த நாட்டிலே வாழுகின்ற எந்த சமூகத்துக்கும் உதவாத வார்த்தை பிரயோகமாகும். ஒரு சமூகத்தினுடைய தலைமை என்பது, ஒரு சமூகத்தினுடைய மத தலைமை என்பது தன்னுடைய வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இவர்தான் அன்று ஆட்சியை மாற்றுவதற்கு காரணமாக இருந்தார். இன்று நமது ஆட்சியிலே கழுத்துறையிலே ஆரம்பித்து திகனையிலே கண்டி மாவட்டத்திலே முற்று பெற்றிருக்கின்ற போது இன்று 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலிகொள்ளப்பட்டிருக்கின்றது. அன்று அது கழுத்துறையிலிருந்து கண்டி வரைக்கும் இதுவரை 500க்கும் மேற்பட்ட கடைகள் அழித்தொழிக்கப்பட்டிருக்கின்றது, 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது நமது ஆட்சியிலே ஒரு துரதிருஷ்டவாசமானது. காரணம், ஆட்சியை மாற்றி அமைப்பதற்கும் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் நாங்கள் காரணமாக அமைந்திருக்கின்றோம். இந்த சிறுபான்மை சமூகம் யார் மீது நம்பிக்கையை வைப்பது என்றால், இன்று இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் ஒரு சிலர் அன்று ஆட்சியை மாற்றி அமைப்பதிலே அன்று அவர்கள் எந்த பின்னணியிலே இருந்தார்களோ அவர்கள்தான் இன்றும் பாதுகாப்பு படை என்ற போர்வையிலே அல்லது போலீஸ் துறையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று ஆனந்தராஜா போன்றவர்கள் போலீஸ் ஐஜியாக போலீசினுடைய மிக உயர் ஸ்தானத்திலே ஆனந்தராஜா அவர்கள் இருந்தார்கள். குருசாமி போன்றவர்கள் டிஐஜியாக இருந்தார்கள். டிஐஜி லாபீர் போன்ற முஸ்லீம்கள் டிஐஜியாக இருந்தார்கள். அதே போன்று அப்துல் மஜீத் போன்றவர்கள் டிஐஜியாக இருந்தார்கள். அன்று இந்த கணேசும் வாமதேவன் போன்றவர்கள் எல்லாம் சிறுபான்மை சமூகத்திலே அந்த உயரிய ஸ்தானத்திலே பொதுத்துறையிலே இருந்து சாதித்து காட்டியதெல்லாம் இந்த நாட்டிலே அமைதியை பேணியது, இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை ஒழுங்காக கொண்டு வந்தவர்கள் தான். இன்று சட்டமும் ஒழுங்கும் இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை சமூகத்தினுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டியவையெல்லாம் இன்று சமூகத்துக்கு நிம்மதியற்ற ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றது. இன்று கடந்த வாரத்திலிருந்து நாட்டின் எந்த மூலையில் இருக்கின்ற முஸ்லீம்களும் நித்திரை கொள்வதில்லை, ஒழுங்காக சாப்பிடுவதில்லை. காரணம், அவர்களுடைய சகோதர சமூகம் பட்டினியாக, அவர் சகோதர சமூகம் உடுத்த உடுக்கையின்றி முடித்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியாமல் இருக்கின்றோம். இந்த ஆட்சியாளர்களிடம் நாங்கள் கூறுகின்றோம், எந்த நியமனமும் இன்னும் 100 வருடங்களுக்கு நீங்கள் விடுதலை புலிகளை சொல்லியோ அல்லது போராட்ட இயக்கங்களை சொல்லியோ இனி எங்களுடைய காலத்தை கழிக்க முடியாது. எந்த நியமனங்களும் இன வீதாசாரம் பேணப்பட வேண்டும். இன்று சட்டத்துறையிலே அல்லது நீதித்துறையிலே அல்லது இங்கிருக்கின்ற பாதுகாப்பு படையினரிலே எங்களுடைய இன வீதாசாரம் பேணப்பட்டிருந்தால் அவர்கள் எங்களை பாதுகாத்திருப்பார்கள். அவர்களுடைய நியமனங்கள் கடந்த காலங்களிலே விடுதலை புலிகளுடைய போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தபோதுதான் ஆனந்தராஜா போன்றவர்கள் இந்த நாட்டினுடைய பொதுத்துறையிலே ஐஜிபியாக இருந்திருக்கின்றார். அதே போன்று இன்று கடற்படையிலே சின்னையா போன்றவர்கள் அதனுடைய கொமடனாக அட்மிரலாக அவர் பல துறைகளிலே இருந்து சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள். காலையிலே எங்களுடைய ரோஹித்த போன்றவர்களும் நேற்றைய முன்தினம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல போன்றவர்களும் துணிந்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் வெற்றி தலை குனிகின்றோம். முஸ்லீம் சமூகம் எந்த காலத்திலும் பௌத்த கலாச்சாரங்களையோ விழுமியங்களையோ அல்லது பௌத்த ஸ்தானங்களையோ அல்லது பௌத்த பிக்குகளையோ பாதிப்புக்குள்ளாக்கவும் இல்லை, அவர்களை உயிர்களை கொள்ளவும் இல்லை என்று மிக தெளிவான ஒரு பேச்சை பேசினார்கள். இதே போன்று இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஒவ்வொரு உரையிலும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும், நீங்கள் இறங்கி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அமைதி பெற வேண்டும், இந்த சமூகத்தை நிரந்தரமான தீர்வுக்கு நாங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். சொல்லுங்கள், இந்த நாட்டினுடைய போராட்டத்திலே மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து தற்போது மாறி மாறி வந்த சுதந்திரத்திற்கு பின்னர் வந்த ஆட்சியிலும் கூட முஸ்லீம் சமூகம் எந்த ஒரு பௌத்த கலாச்சார சின்னங்களை அல்லது பௌத்த சிலைகளை உடைத்தார்களா, அல்லது ஒரு பௌத்த பிக்குவனுடைய அவருடைய உறுதுணியை அல்லது அவர் அளிக்கின்ற ஆடையை கலைந்தார்களா? எந்த ஒரு நிகழ்ச்சி திட்டமும் இல்லை. பொதுஜன பலசேன பொதுபலசேனவுடைய ஞானசாரர் சூறுவது போன்று கொள்வர்களை கொள்ளுங்கள் என்று கூறினால், இன்று திருகோணமலையிலிருந்து ஒரு நாளைக்கு செல்லுகின்ற மண் லொறிகள் கலைவரை வரையும் 3 பேரை கொள்ளுகின்றார்கள். அங்கு பண்டாவை கொள்ளுகிறானா அல்லது ஒரு முஸ்லீமை கொள்ளுகின்றானா ஒரு தமிழனை கொள்கின்றானா என்று பார்ப்பதில்லை. நாங்கள் இந்த ஏற்றுமதி செய்கின்ற இந்த மண் லொறிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 10க்கும் மேற்பட்ட எக்ஸ்டெண்டை செய்கின்றது. ஆனால் முஸ்லீம் பிரதேசங்களில் சிறுபான்மையாக வாழ்கின்ற இடங்களிலே நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை அது முஸ்லீமா அது தமிழா சிங்களவரா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இன்சிடென்ட்லே அந்த குமார் என்கின்றவருக்கு நஷ்டகீடாக 15 லட்சம் ரூபாயை தருகின்றோம் என்று கூறி அந்த மக்கள் ஒருமித்த முடிவுக்கு வந்தபோதுதான் அங்கு என்ன செய்தார்கள், இந்த கலவரத்தை மட்டக்கிழப்பிலே இருந்து வந்த அந்த பிக்கும் இன்று பல பிக்குகளின் சங்கங்களுடைய பிக்கு சங்கம் என்று கூறுவதை விட இனத்வேஷம் பிடித்த காவாலி கூட்டத்தினுடைய தலைவரும் சேர்ந்துதான் அங்கு கண்டியிலே அந்த இனக்கலவரத்தை உருவாக்கினார்கள். அதனை குறுநகரிலும் அங்கு கலைவலையிலும் விரிவாக்க முனைகின்றார்கள். அங்குள்ள மக்கள் சிங்கள மக்கள் நல்லவர்கள். பெரும்பான்மை சிங்கள மக்களவர்களிலே 95% இந்த நிகழ்ச்சியை எதிர்க்கின்றார்கள். மாறாக அன்று ஆட்சியாளர்களை கவிழ்ப்பதற்கு காரணமாக இருந்த இந்த சமூக விரோத சக்திகள் எல்லாம் இன்று ஒன்றிணைந்து இந்த அரசையும் நல்ல காட்சியையும் இல்லாமல் ஒழிக்க முயற்சிக்கின்றார்கள். பிரதம மந்திரி அவர்களும் கௌரவ ஜனாதிபதி அவர்களும் சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டுவதற்காக சரியான இந்த துறையிலே சரியானவர்களை சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதித்துவத்தை சகல விடயத்திலும் இனவீதாசாரத்தை பேண வேண்டும். பொலிஸ் துறையிலே இராணுவத்திலே கடற்படையிலே இன்று விமானப்படையிலே எங்களுடைய சிறுபான்மை சமூகம் இருந்திருந்தால் இன்று இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்காது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஊரடங்கு சட்டத்தை நீங்கள் பிரகடனப்படுத்திய போது அவர்களெல்லாம் முஸ்லீம்களை வீட்டுக்குள்ளே அடைத்துவிட்டு இவர்கள் வீதிகளிலே சுதந்திரமாக கடைகளை அழிப்பதற்கும் வீடுகளை அழிப்பதற்கும் உயிர்களை காவு கொள்வதற்கும் அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் இதனை இந்த நாட்டிலே அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் இன்னும் 100 வருடங்கள் சென்றாலும் எந்த விடுதலை போராளிகளும் இந்த நாட்டிலே இந்த நாட்டிற்கு எதிராக போராடப் போவதில்லை. ஆனால் இன்று சிறுபான்மை சமூகத்தினுடைய தலைமத்துவங்கள் எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வை வேண்டும் என்று பேசுகின்ற போது அரசியலாக்க முனைகின்றீர்கள். இது அரசியலாக்குகின்ற நேரமல்ல. இது இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியான வாழ்வை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்டினுடைய சிறுபான்மை தமிழ் மக்களும் சிறுபான்மை தோட்ட தொழிலாளர்களும் சிறுபான்மை முஸ்லீம்களும் தான் இந்த ஆட்சி அமைத்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்ய வேண்டாம். இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நியமனங்கள் அத்தனையும் இந்த நாட்டில் இருக்கின்ற சகல திணைக்களங்களிலும் பதவி உயர்வுகள் துறக்கம் வேலை வாய்ப்புகள் அனைத்தும் இனவீதாசாரத்தில் நடைபெற வேண்டும். பாதுகாப்பு படையினர் போலீஸ் துறையினர் மற்றும் ஏனைய படையினருக்கு நியமனங்கள் வழங்குகின்ற போது சிறுபான்மையினரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
மீலங்கட்ட கரு தயாசிரி ஜெயசேகர மந்திரித்துமா இட கலின் மூலாசனை சந்தா கரு விஜயபால ஹெட்டியரச்சி மந்திரித்துமாகே நம்ம யோஜனா ஸ்திரக்கரான கீழ மங்கில
நம்ம யோஜனா கரணும் அப்போ விஜயபால ஹெட்டியரச்சி மந்திருமா
கர்வமுத்துமா
அப்பே முலசரான மந்திரித்துமணி விஜயபாலஹெட்டியராஜ் மெத்துமணி மம விசேஷம் அது சுராபது பணத் கெட்டும் பத் பிலிவந்தவ கதாக்கரான்னு பார்லிமெண்ட் துறை அசுனாத் விசேஷம் சுராபதுன்ற வெடிய வெதகத் காரபார கத கதாவாக் அப்படி கரான சித்தலாத்தி விசேஷம் மிராட்டி அவாசனாவந்த சித்தின் கணனாவாக் மே தின கணனாவும் அத்திவுனா எப்படி பந்தோ அப்பிட்ட இக்கப்பத்துக்கு மனுஷோ விதியட்ட தேவனுவ மேராட்டே சிங்கள தெமல முஸ்லீம் ஜனதாவகே கமுத்துக்கமகன கதாகரணாய விதியட்ட ஏவாகிம தேசபாலக்ஞோ விதியட்ட அப்பி கணகாட்டு யுத்து விதரக்னவை மே பிலிபந்தவ இதாம தடி அவதானே அக்கோம கரலா பார்லிமெண்ட் வாக்கு விதியட்ட ஆண்டு வாக்கு விதியட்ட அப்பி கட்டுது காலே எலமதி விரமை கிளை மங் கல்பனா கர அப்பி மேராட்டே ஜாதிவாதி இத்திஹாச எயி பிரதிபல திரஸ்வாத ஹொந்தின் புக்தி இந்த போ பெரிசா ஏ ஜாதிவாதியத்துல அப்பேராட்டே அதி தெவந்த பிரஸ்ன கண்ணாவகட் அப்பி மூணு தீலதிய அவருது விசிஹயாத் மேராட்டே தெவந்த யுத்தியகட் அப்பி மூணு துண்ணா அப்பி எயி மிதுனு ரடாக் போடுதேன் பத்திலா திபினோ தாவமத்தேயி அந்துரு செவனேலி நெத்துவனிவை நமுத் அப்பி ரடாக் விதியட ஏ திரஸ்வாதிங் அப்பி அது நிதாசிராத்திய இதா ஏ திரஸ்வாதிர மூலிக காரணாபாட பத்துனித் மே ஜாத்தின்னத்திர திபுண அந்யோன்ய சுவதத்தாவே எக்கமுத்துக்கம எகிலாண்ட வினவின தேசபாலஜன் விசிங் விவித காலவல தமாங்கே பலையட ஏமசந்தா பாவிச்சுகிறீம் ஏ பாவிச்சுகிறி மத்தேக்கு எதிரின் பாசே ஏ பாவிச்சு உண தருணம் எதிரின் பாசே ஏதா ஏ தேசபாலஜந்த விருத்த அமோராகனியும் மேஹராதமாய் மே காரணே சித்தம் நினைசா பார்லிமெண்ட்வட்ட மே ஜாதிவாதிய பிலிபாந்தவ நத்தங்க ஏ ஆசிரியம் சித்தவனு சித்திக்கான கரையறலாம் இன்ன விதியாக் நே அதத் ஏதாத்துவே அப்பி அத்தக்கிமின் திபேனும் மேலாட்டே அப்பி தன்னா சிங்கள தெமல முஸ்லீம் அப்பி மே சியலும ஜாதி நெக்கட ஜீவாத்தின ராட்டா மேக அப்பி ஏக பிலிகான சூதான நெத்தாங் பலவினியும் இதனை அப்பிட்ட பிரச்சனை அக்தி அப்பி ஜீவாத்தின போம கெட்டி காலையா இப்போ அநாகத பரப்புரட்ட அப்பி துருக்கல்ல அண்ணே බෙදුණු රටක් නම් ජාතිවාදී ගින්නෙන් දැවුණු රටක් නම් ඒ වගේම අපි ඉතුරු කරලා යන්නේ ගැටුම් සහිත රටක් නම් අනාගතයට මම හිතන්නේ දේශපාලඥයෝ විදිහට අපි සියලු දෙනාම ඒකට වන්දි ගිය යුතුයි කියලා මම විශ්වාස කරා. එනිසා අපි මේ ඇති වුණු තත්ත්වයන් පිළිබඳව ඉතාම ගැඹුරින් කල්පනා කරන්න ඕන කාලවකවානක් ඇවිල්ලා තියෙනවා. අපිට තරහ එනවා. අපිට සිංහල බෞද්ධයෝ විදිහට අපිට අපේ ජාතිය පිළිබඳ ආදරයක් තියෙනවා. අපිට යම් හිරිහැරයක් කනගාටුවක් සිද්ධ වුණොත් අපිට ඒ පිළිබඳව අපිට යම් පෞද්ගලික පුද්ගලයෝ විදිහට පුදග්ජන මිනිස්සු විදිහට අපිට තරහ එනවා. අපි ඒකදී හැසිරෙන විදිය ගැන මීට වඩා කල්පනා කළ යුතුයි කියලායි මම විශ්වාස කරා. එක්කෙනෙකුට දෙන්නෙකුට ජාතිවාදීවට පුළුවන් වෙනවා සමාජලාවට මුළු රටක් ගිනි තියන්න. ඒ නිසා තමයි අද මේ තත්ත්වය ඇති වෙලා මේ දිගන ප්‍රදේශය ඇති වුණ අවාසනාවන්ත තත්ත්වය, ඊට කලින් අම්පාර ඇති වුණ අවාසනාවන්ත තත්ත්වය, ඊළඟට දිගනට ගිහිල්ලා දිගනින් මහනුවර මුළු රටටත් පැතිරෙන තැනකට අද පත් වෙලා තිබෙනවා. අපි 58 කලකෝලාලි පිළිබඳ අපි දන්නවා සිංහල මුස්ලිම් විශාල ප්‍රශ්නයක් ඇති වුණා. ඊට පස්සේ පළවෙනි වතාවට අවුරුදු ගණනාවකට පස්සේ මේක ක්‍රමානුකූලව තැන් තැන්වල ඒක ඕපපාතිකව සිද්ධ වෙමින් තිබිච්ච ප්‍රශ්නයක් තමයි අද මේ දැවැන්ත ගින්නක් බවට පත් වෙමින් තිබෙන්නේ. එනිසා මෙතන මම කියන්න කැමතියි අපි කල්පනා කරන ප්‍රමාණය ලෝකේ ලංකාවේ හදිසි අනතුරු විශාල සංඛ්‍යාවක් සිද්ධ වෙන අවුරුද්දට, මිනිමැරුම් විශාල සංඛ්‍යාවක් සිද්ධ වෙන අවුරුද්දට, දැන් අපි ගත්තොත් 2016 මිනිමැරුම් 507ක්, ඒ වගේම 2016 මිනිමැරුම් 507ක්, 2017 මිනිමැරුම් 452ක්, 2016 නමා දූෂණ 290ක්, 2017 231ක්, මේ විදිහට අපේ රටේ ඝාතන වලින් හදිසි අනතුරු වලින් මිනිස්සු මැරෙනවා, මිනිස්සු සදාකාලික අභ්‍යාගතය බවට පත් වෙනවා, විවිධ අනතුරු වලට ලක් වෙනවා. හැබැයි ඒ සිද්ධ වෙන සිද්ධීන් දැන් තමුන්නාන්සලා අපි කවුරුත් දන්නෝ මේ සිංහල ප්‍රදේශවල අනතුරක් ඇති වුණාම ඒ අනතුරට ලක් වුණාය සමහරලාට බස් එකක් ගිනි තියෙන. ඒක වෙලාවට සිංහල ප්‍රදේශවල ඇති වුණාම සිංහල මිනිහෙක්ගේ බස් එකක් ගින්දා යන්තම් පොලිසිය මැදිහත් වෙලා ඔවුන් අත්අඩංගුවට අරගෙන අවශ්‍ය කරන කටයුතු ටික කරනවා. මුස්ලිම් ප්‍රදේශවල මිනිමැරුම් සිද්ධ වෙනවා, මිනිසු ගිලා ගහ ගන්නවා, මරා ගන්නවා. එතකොට ඒ ප්‍රදේශවල නීතිය ක්‍රියාත්මක වෙනවා, පොලිසිය ගිහිල්ලා අත්අඩංගුවට ගන්නවා, ගිහිල්ලා මහේස්ත්‍රාත්වරයෙකුට ඉදිරිපත් කළා, ඌව සමහරලාවට රිමාන්ඩ් බන්දර කරගත කරනවා. මෙහෙම නීතියක් අපේ තියෙනවා. නමුත් මේ දිගන ඇති වුණු සිද්ධිය සිංහල තරුණේ මුස්ලිම් තරුණයෝ 4 දිනක් එක්ක ඇති වුණු සිද්ධිය. එතකොට මේකට බලපෑවේ සාමාන්‍ය අනතුරක් තමයි සිද්ධ වුණේ. හැබැයි වුණේ සිංහල මුස්ලිම් දෙගොල්ලක් අතර අනතුරු සිද්ධ වුණා. මේකත් එක තමයි මේක ජාතිවාදයක් දක්වා ගියේ. අතර මේ ගම්වල එහෙම තත්ත්වයක් තිබුණේ නැහැ. මේ පිටින් ආපු පිරිස් තමයි මේ ක්‍රියාදාමය සිද්ධ කෙරුවේ. හැබැයි ඒකට වන්දි ගෙව්වේ අවසාන වශයෙන් මුළු රටක්. අද වෙනකොට මේ රටේ අති දැවැන්ත භීෂණයක්. එක පැත්තකින් මුස්ලිම් ජනතාව, අනෙක් පැත්තෙන් සිංහල ජනතාව, මේ සියලු දෙනාම විශාල අර්බුදයකට ලක් වෙලා ඉන්න තත්ත්වයක් තියෙනවා. මම කියන්න කැමතියි, ඒ නිසා මේකෙදී අපි පළවෙනියෙන්ම මතක තියාගත යුතු කාරණේ තමයි ඕනෑම අනතුරක් සිද්ධ වෙන්න පුළුවන්. ඒක සිංහලද මුස්ලිම්ද කියලා නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ, සිංහලද දෙමළද කියලා නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ, මුස්ලිම්ද දෙමළද කියලා නෙමෙයි ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඒකට මේ රටේ නීතියක් තියෙනවා. ඒ නීතිය ක්‍රියාත්මක කරයින් පස්සේ මේ අදාළ අයව අරන් ගිහිල්ලා අත්අඩංගුවට අරගෙන රිමාන්ඩ් බණ්ඩාරාගාර ගත කරයින් පස්සේ ඒ සහෝදරයා මුස්ලිම් සහෝදරයෙක්ද, ඒ සහෝදරයා සිංහල සහෝදරයෙක්ද කියලා නෙමෙයි අපිට ජීවිතයක් නැති වෙලා තියෙන්නේ. එදිරින් පස්සේ තමයි මේ ජාතිවාදී පිරිස් මේක අතට අරගත්තේ. ඒක ඊට පස්සේ විවිධ කටකතා වලින්, විවිධ මාධ්‍ය වලින්, විවිධ අන්තර්ජාල වැඩපිළිවෙළ තුලින් මේක මහා දැවැන්ත ව්‍යාපාරයක් විදිහට මුළු රට පුරත් ලෝකෙ පුරත් පැතිරෙන්න පටන් ගත්තා. ඒකදී මම දකිනවා අද විශේෂයෙන්ම ඉහලින් ගත්ත තීන්දුව, ජනාධිපතිතුමා අග්‍රාමාත්‍යතුමා ගත්ත තීන්දුව පල්ලෙහාට ගිහිල්ලා සමහරලාවට ප්‍රදේශයේ ඔයිසි මහත්තයර ගියාම එතනින් මෙයා නතර වෙලා. ඔන් එයාට තීන්දු ගන්නේ නැහැ. ඔන්ගෙන් අහපුවාම උන්ට තියෙන ප්‍රශ්නේ මේ මානව හිමිකම් යනවා. ඉතින් අපිට ප්‍රශ්නයක් ඒක. දැන් මේක තමයි තියෙන ප්‍රධානම ප්‍රශ්නේ ඒගොල්ලන්ට. දැන් ඇයි මේ වගේ තත්ත්වයක් ඇති වුනේ? මේ හැම කාරණයකටම අපේ රටේ මේ අලුත් ආණ්ඩුව තුළ යහපාලනයක් ඇති කරගෙන නීතියක් ක්‍රියාත්මක වෙන තත්ත්වයකට ගේනවායි කියන ව්‍යාපාරය තුළ විශාල ඉඩකඩක් අද ලැබිලා තියෙනවා. ඕනම කෙනෙකුට ගිහිලා නීතිය ඉදිරියේ කටයුතු කරන්න. ඒ නිසා තමයි අද සමහර පොලිස් නිලධාරීන් ඔවුන් බය වෙලා සමහරලාට නීතිය ක්‍රියාත්මක කරන්න කලින් දෙපාරක් හිතනවා. තමන් ඉස්සරහා මිනිස්සුන්ට ගහනකොට නීතිය කඩ කරනකොට නීතිය රකින්න පුද්ගලයෙක් විදිහට පොලිසිය ඕනම කෙනෙකුට කෙනෙක් අත්අඩංගු කර ගන්න පුළුවන්. ඔවුන්ට විරුද්ධව නීතිය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. ඒවා කියන්න කරන්න නැතුව ඔවුන් ඉතාම කොහෙවත් දන්නේ කිසිම දෙයක් දන්නේ නැතුව වගේ ඔවුන් සද්ද නැතුව ඉන්න. දැන් මේකත් මානව හිමිකම් උල්ලංඝනය වීමක්. තවත් පුද්ගලයෙකුට පහර දෙනකොට පොලිසියට බලන් ඉන්න පුළුවන් කමක් නැහැ. හැබැයි අද එතෙන්ටපත් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා තමයි මම කිව්වේ අපි අර බ්‍රිතාන්‍යයේ තෙරේසා මේ අග්‍රාමාත්‍යමේගේ ප්‍රකාශ ත්‍රස්වාදය ගැන. ඉතින් මේ මොකද්ද කියන්නේ? දැන් බ්‍රිතාන්‍ය අපිට ඇඟිල්ල දික් කරනවා. අපේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය නැහැ. මානව හිමිකම් පිළිබඳ ප්‍රශ්න තියෙනවා. අතුරුදාන් ඉල්ලීම් පිළිබඳ ප්‍රශ්න තියෙනවා කියන ආණ්ඩුවක් අපිට ආපහු ඇඟිල්ල දික් කරලා කියනවා. මුළු රටම එතුමිය කිව්වා ත්‍රස්වාදය සම්බන්ධයෙන් බ්‍රිතාන්‍ය අනුගමනය කරන ක්‍රියාදාමය මොකද්ද කියලා. ඔවුන්ට විරුද්ධව ගන්න තියෙන උපරිම ක්‍රියාමාර්ග ගන්න ඕනේ. කිසිදු මානව හිමිකමක් ගැන කල්පනා කරන්න ඕනේ නැහැ කියලා තමයි එතුමිය කිව්වේ. රටේ ත්‍රස්වාදයක් ඇති වෙනකොට, රටේ භීෂණයක් ඇති වෙනකොට ඒකට විරුද්ධව පියවර ගැනීම රටක රාජ්‍යක මූලික කාර්යභාරය බවට පත් වෙලා තියෙනවා. ඒකෙදී අනාණ්ඩ ධර්මචක්‍ර වෙන්න වෙන්න ඉන්න බෑ. හැබැයි ඒක අද මේ ක්‍රමය තුළ අපිට නැති කරන්න බැරි තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. මොකද මානව හිමිකම් සංවිධානය ඒගොල්ලෝ බලන් ඉන්නේ ඒ ගහගත්තර කමන්නේ මානව හිමිකමක් උල්ලංඝනය වෙන්න බෑයි කිය. මම විශේෂයෙන් කියන්න කැමතියි දැන් මේ Facebook තානම ගැන මේ ක්‍රියාදාමය ගැන කතා කරන්න ගියා. දැන් අද මානව හිමිකම් කොමිෂමෙන් කැඳවලා මේ TRC එකේ නිලධාරී ඉන්නව මානව හිමිකම් කොමිෂමට ඉස්සරහට. මට තේරෙන්නේ නැහැ කොහොමද මේගොල්ලෝ මේ ක්‍රියාදාමය කරන්න කියලා. මේ රට ගිනි ගන්නකොට ඒකට ප්‍රධානම කාර්යය අපි දැක්කර එක හාමුදුරු නමක් ප්‍රකාශයක් නිකුත් කළා කියනවා කඩුව ගෙදර කඩුව තියෙන කොස් කොටන් නෙමෙයි ගිල කොටපල්ලයි කිය. දැන් මේවා ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් නම් මාධ්‍ය ජාලහරා මේක නවත්තලා මේ අන්තජාතිවාදී නවත්තන වැඩපිළ සකස් කරන්න ඕන. එතරම් මානව හිමිකම් උල්ලංඝනය වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මානව හිමිකම් කමිටුවට මේ ක්‍රියාදාමයේදී මේ විදිහට කටයුතු කරනවා නම් රටේ ආරක්ෂාව ජාතික ආරක්ෂාව මේ සියල්ලටම වැඩිය වැඩි. ජාතික ආරක්ෂාව වෙනුවෙන් ගන්න ක්‍රියාදාමය මානව හිමිකම් වල ප්‍රශ්න කරන්න පුළුවන්ද කියලා අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා අනිත් පැත්තේ. මේ රටේ මේ සිද්ධ වුණ හැම එකකටම වෙන මානව හිමිකම් කොමිසම යන්නේ ඔක්කොම. ඒ නිසා ආණ්ඩුවක් රටක් පාලනය කරන්න මේ රටේ නීතිය සාමය ස්ථාපිත කරන්න මේ රටේ අන්ත ජාතිවාදී ගින්නක් කැවිලනකොට ගිනි තියා ගන්නකොට මරා ගන්නකොට ඒකට විරුද්ධව පියවර ගන්නකොට ඒ නිලධාරීන් මරන් එනවා මානව හිමිකම් උල්ලංඝනය වුණයි කිය. මේගොල්ලෝ මෙහෙ නෙමෙයි ඉඳ තිබුණේ බ්‍රිතාන්‍ය හිටියන ඒගොල්ලන්ට ඉගෙන ගන්න තිබුණා හොඳට පාඩම හරියට. ඒ විතරක් නෙමෙයි මම කියන්න කැමති තොරතුරු දැන ගැනීම පිළිබඳව තියෙන தত্ত্বය යටදී ඔවුන් කියනවල දැන් තොරතුරු දැන ගන්න තියෙන අයිතිවාසිකම් පාවිච්චි කරා. නිදහස වැඩි වුණාම මේක තමයි තියෙන ප්‍රශ්නේ. මානව හිමිකම් උල්ලංඝනය වෙනවද මේ රටේ මුස්ලිම් මිනිස්සුන ගහනවා සිංහල මිනිස්සුත් එක්ක ගහ ගන්නවා පන්සල් වලට ගහනවා පල්ලි වලට ගහනවා කඩවල් වලට ගහනවා මරා ගන්නවා ජාතීන් දෙකක් අන්තවාදී පිරිසකගේ කාලකන්ණි ගති පැවතුන් නිසා ඒක මර්ධනය කරන්න ගන්න පියවර පස්ස කරන්න මානව හිමිකම් සංවිධානයට දැන් සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඒ වගේම මම කියන්න කැමති කරු මූලාශ්‍ර මන්ත්‍රීතුමනි දැන් බලන්න අද ඊයේ CNN නාලිකාවේ මේ පිළිබඳ නිවැරදි තොරතුරු ටික ගියා මම මේක බැලුවා. හැබැයි BBC එකේ අල් ජසීරා කියන්නේ සම්පූර්ණයෙන් වෙනත් තොරතුරු. ඒ තොරතුරු පැහැදිලිව මේ රටට ද්‍රෝහි තොරතුරු තමයි ඒවා යන්නේ. අපිට හිතා ගන්න බෑ මේ ආයතන කවුරු වෙනින්ද වැඩ කරන්නේ කියලා මේ රටේ. සාධාරණව තමන්ගේ පුවත්පත් ටික පළ කරන එක පැත්තකින් තියලා රටේ ශ්‍රී ලංකාව අපකීර්තියට පත් කරන ඒ ප්‍රවෘත්තියක් තමයි BBC ඒ වගේම අල් ජසීරා වල පළ වුණේ කියලා මම කියන්න කැමතියි. කරුණාකරලා අපි කියන්න කැමතියි මේ රටේ අපි රාජ්‍යයක් විදිහට රටක් විදිහට අන්ත ජාතිවාදී ආණ්ඩුවක් නෙමෙයි මේ ආණ්ඩුව රටක් විදිහට අපි සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව මේ අන්ත ජාතිවාදයට විරුද්ධයි ඒකේ කීප දෙනෙක් ඇති මේවට උදව් කරන අය හැබැයි ඒ නිසා මුළු ලංකාවට විරුද්ධව මෙහෙම ප්‍රචාර මුළු ලෝකෙට ගෙනියන එක සම්පූර්ණ වැරදි මේක තුල අපේ සංචාරක ව්‍යාපාරයට විශාල අර්බුදයක් ඇතිලා තියෙනවා ට්‍රැවල් ඇඩ්වයිසරිස් දාලා තියෙනවා බ්‍රිතාන්‍ය ඕස්ට්‍රේලියාව නවසීලන්තේ මේකෙන් මේ රටට තියෙන රට ගැන තියෙන හැඟීම සම්පූර්ණයෙන් වෙනස් කරන වැඩපිළිවෙලකට යන්නේ ඒ නිසා අපි කියන්න කැමතියි ආණ්ඩුවක් විදියට මේවට විරුද්ධව වහම අපි පියවර ගත යුතු විතරක් නෙමෙයි ඒකට අවශ්‍ය කරන කටයුතු ටික අපි කරන්න ඕනේ ඒ විතරක් නෙමෙයි මම විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා මේ වෙලාවේ මේ අන්ත ජාතිවාදී හැඟීම් සහිත සංවිධාන සියල්ල තහනම් කරන්න ඕනේ මේ රටේ සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා අන්ත ජාතිවාදී හැඟීම් අවශ්‍යන ප්‍රකාශ කරන සියලුම සංවිධාන තහනම් සංවිධාන බවට පත් කරන්න ඕනේ කියලා මම විශේෂයෙන් යෝජනා කරනවා මොකද මේ ජාතිවාදී තවදුරටත් මේ රටේ පවතින ඉඩක් තියන්න හොඳ නැහැ අපි මේ රටේ ඉන්න මිනිස්සු විදියට ජාතික වාදය තමන්ගේ ජාතිය ගැන කතා කරන එක වෙනයි හැබැයි තවත් ජාතියක් පාගහැලලා තවත් ජාතියක් විනාශ කරන්න තවත් ජාතියකට විරුද්ධව මේ ප්‍රකාශ කරන එක පැහැදිලිව මේ රටේ දැම්මත් නවත්වන්න ඕනේ මේ දැම්මත් මේ ගලා ගිය ලේ ගංගාවල ප්‍රතිඵලය විදියට අඩුමතර මේක අපි කරන්න කියලා අපි විශේෂයෙන් ඉල්ලා සිටිනවා ඒ වගේම ICCRP නීතිය අපේ අන්තර්ජාතික එක විනාඩියක් දෙන්න අන්තර්ජාතික නීතිය අනුව බොහොම පැහැදිලිව මේ ජාතිවාදී ප්‍රකාශ වලට විරුද්ධව අවුරුදු 10ක් හිරේ දාන්න අවශ්‍ය කරන නීතිය දැන් ගෙනල්ලා තියෙන ලංකාව ඇතුළේ අපි කියනවා වහා මේ ක්‍රියාත්මක කරන්න මෙයාට විරුද්ධව නැත්නම් මේ රට ජාතිවාදී ගිනි වලින් නැවතත් දැවෙන්න රටක් විදියට පත් කරන්න අපි සූදානම් නැහැ ඒ නිසා බොහොම පැහැදිලිව අපි කියන්න කැමතියි මේ රටේ ඉන්න ආදරණීය සිංහල මුස්ලිම් දෙමළ ජනතාවගෙන් පිළිගන්න කැමති කරුණා කළා ඔළුව පාවිච්චි කරන්න ජාතිවාදය කියන්නේ අවසන් යන්න තියෙන තිප්පොළ සමහර දේශප්‍රේමීන්ට ඒ නිසා මම කියන්න කැමති කරුණා කළා දැම්වත් එක තේරුම් අරගෙන මේ තමන්ගේ ගෙදර ගෙදරට ගහනවා වගේ තමයි තව ගෙදරකට ගහනවා කියන එක ඒ නිසා ඒක සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා මේ සියලු දෙනාට අත් වෙන එක මිරණමක් ඒ නිසා ඒ ගැන කල්පනා කළා මේ රට මේ ජාතිවාදී ගින්නේ මුදවන්න මේ රටේ සියලුම ජනතාව එක්රොක් වෙන්න කියලා ආදරණීය ඉල්ලීම කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.
තුමාට මිලඟට ඔනරබල් එස් වියලේන්ද්‍රන් 15 මිනිත් පොයි.
සභයේ තලමේ දාංගම් ගෞරව උරුපිනවර්களே இன்றைய மதவெறி தொடர்பான சட்டமூல திருத்தத்திலே எனது கருத்துக்களை கூறுவதை கிடைத்த வாய்ப்புக்கும் உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று கொண்டுவரப்பட்டதான இந்த சட்டமூலம் தொடர்பாக நாங்கள் ஒரு முக்கியமான கருத்தை இந்த உயரிய சபையிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் எந்த ஒரு புதிய சட்டமூலமும் கொண்டு வரப்படும் பொழுது அந்த சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்த முற்படும் பொழுது அது மறுபக்கத்திலே எந்தளவான பாதிப்புகளை கொண்டு வரும் என்ற விடயத்தையும் களரீதியாக ஆராய்ந்து அவ்வாறான சட்டமூலங்களை கொண்டு வருவது மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இன்று கொண்டு வரப்பட்டதான இந்த சட்டமூலத்திலே கித்துள் மரத்தை தவிர கள்ளை உற்பத்தி செய்யும் மரம் எதிலும் கல்லிறக்கப்படுதல் ஆகாது என்ற கல்லெடுக்கப்படுதல் அல்லது கீழிறக்கப்படுதல் ஆகாது என்ற இந்த சட்டமூலம் இன்று இந்த உயரிய சபையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மூன்று தசாப்த காலமாக இந்த நாட்டிலே நடந்ததான கொடிய யுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களாக வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கிறது இந்த வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற மக்கள் செய்கின்ற ஒரு பிரதான தொழிலாக இந்த கல் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கின்றது பனையிலிருந்து தென்னையிலிருந்து கல்லை இறக்கி அதை போத்தல்களில் அடைத்து விற்பனை செய்கின்ற தொழிலை அவர்கள் பரம்பரையாக நீண்ட காலமாக அதை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே அண்மையிலே நான் பிரதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே சேர்க்கை கல் தொடர்பான செயற்கை கல் தொடர்பான ஒரு கல் உற்பத்தி சாலையை மட்டக்களப்பில் கொண்டு வந்த பொழுது கிட்டத்தட்ட ஏறாவூர் பற்றி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அந்த பகுதியில் செயற்கை கல்லோடு சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தி சாலை சட்டத்துக்கு விரோதமாக செயற்பட்ட போது 250 குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தது. தென்னையில் இருந்து இயற்கையாக அந்த கல்லை எடுத்து விற்பனை செய்கின்ற 250 குடும்பங்கள் ஒரு பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே நடுத்தருவுக்கு வந்தன. இன்று நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டமூலத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 1650 குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலை இருக்கின்றது. இது நான் சொல்வது ஒரு மாவட்டம். அம்பாறையிலே, திருவோணமலையிலே, யாழ்ப்பாணத்திலே, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா என்று வடக்கு கிழக்கிலே தென்னை பனையை நம்பி அதிலிருந்து இறக்கப்படுகின்றதான இயற்கை சார் அந்த கல்லை தங்களுடைய தொழிலாக கொண்டு தங்களுடைய சீவனோபாயத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடாத்துகின்ற அந்த குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இதை கவனத்திலே கொண்டு இந்த சட்டமூலத்திலே மீளொரு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இது அவர்களுடைய வயிற்றிலே அடிக்கின்ற அவருடைய வாழ்வாதாரத்தை ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பும் போது ஏற்கனவே வடக்கு கிழக்கிலே யுத்தத்தினால் பல தொழிற்சாலைகள் செயலிழந்திருக்கின்றன. இப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்பும் பொழுது இவ்வாறு அவர்களுடைய தொழில்களில் கைவிக்கின்ற இந்த நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் இன்னொரு விடயத்தை நான் இந்த உயரிய சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். 2020 ஆண்டிலே புகையிலையை உற்பத்தியை தடை செய்வதற்கான வேலை திட்டங்களை கொண்டு வருவதாக அரசு கூறியிருக்கிறது. அதனால் வருகின்ற சில விளைவுகள் இருக்கின்றன. அதை தடை செய்வதை குறித்து நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அது 2020 தான் அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அரசு கூறுகிறது. இதற்கு இடையிலே இன்று அந்த புகையிலை தொடர்பான விவசாயத்தை பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக செய்து வருகின்றதான அந்த விவசாயிகள், புகையிலை தொடர்பான அந்த தொழிலை செய்கின்ற அந்த விவசாயிகள், அந்த புகையிலையை வாங்கி விற்கின்ற வியாபாரிகள் இன்று பல்வேறு விதமான இன்னல்களை அனுபவிக்கின்றார்கள். பிஎச்ஐமார், சில பொது சுகாதார பரிசோதகர்கள் வடமாகாணத்திலே அவ்வாறான உற்பத்தியை செய்கின்றவர்கள் மீது, புகையிலையை விற்பனை செய்கின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றனர். போலீசார் கூட அவ்வாறான தொழில்களை செய்கின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள எத்தனிக்கின்றனர். இதனால் அந்த புகையிலை தொடர்பான தொழிலை, அந்த வியாபாரத்தை காலங்காலமாக செய்து வருகின்ற அந்த ஏழை விவசாயிகள் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இதை கருத்தில் கொண்டு புகையிலையே நீங்கள் 2020 தடுக்க நிறுத்துவதை, அந்த உற்பத்தியை நிறுத்துவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த தொழிலையே காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த அந்த விவசாயிகளுக்கு, அந்த உற்பத்தியாளர்களுக்குரிய மாற்று செயற்திட்டத்தை, மாற்று பயிற்சி திட்டத்தை, அதற்கான உதவி நல திட்டங்களை முன்வைப்பதற்கான வேலை திட்டங்களையும் இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கு நான் பணிவாக முன்வைக்கின்றேன். அத்துடன் இன்று மதுவரி சம்பந்தமான இந்த விடயத்திலே 2008 ஆண்டு கொண்டுவரப்பட்டதான சட்டமூலத்தின்படி கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த சனத்தொகைக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 58 மதுபான சாலைகளை அமைக்கலாம் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரம் 67 மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே அநேகமான மதுபான சாலைகள் அந்த மாவட்டத்தோடு சம்பந்தப்படாத வெளி மாவட்டத்தில் உள்ளவர்கள் உடைய மதுபான சாலைகளாக இருக்கின்றன. இன்று ஒரு கிராமத்திலே சனத்தொகையின் அளவு குறைந்த ஒரு கிராமத்திலே அடுத்தடுத்ததாக 4 மதுபான சாலைகள், 5 மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறான நிலையினால் அந்த கிராமங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன. சாதாரணமான கூலி தொழிலை தொழிலாளர்களை உள்ளடக்கிய கல் உடைக்கின்ற சாதாரண கூலி தொழிலாளர்கள் உள்ளடக்கிய அந்த கிராமங்களிலே இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன மதுபான சாலைகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்ற நிலைமை அங்கே காணப்படுகின்றன. குறிப்பாக அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிரான்குள பகுதியிலே இருக்கின்றன சன்சைன் என்று சொல்லப்படுகின்றன மதுபான சாலையை மூடுமாறு அந்த பகுதி மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்த மக்கள் பிரதிநிதிகள் மண்முனை பற்றி பிரதேச செயலகத்துக்கு முன்னால் நாங்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என திரண்டு அந்த சன்சைன் கிரான் குளத்தில் இருக்கின்ற குமாரி வன்னியாராட்சி அவர்களுக்கு சொந்தமான அவருடைய அந்த மதுபான சாலையை அங்கே பவரப்பட்டணி மூலம் கமல்நாதன் எடுத்து இன்னொருவர் அந்த மதுபான சாலையை நடத்துகிறார். பல்வேறுபட்ட சமூக சீர்கேடுகள் அந்த மதுபான சாலை மூலம் அந்த பகுதி மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு நடைபெறுவதனால் அந்த மதுபான சாலையை மூடுமாறு நாங்கள் 2016 12 மாதம் 29 ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த பகுதியிலே மக்கள் மேற்கொண்டிருந்தார்கள். நாங்களும் அவர்களோடு இணைந்திருந்தோம். பல சிவில் அமைப்புகள் இணைந்திருந்தன. அது தொடர்பாக நாங்கள் மதுவரி ஆணையாளர்களுக்கு பிரதேச செயலாளர்கள் ஊடாக பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் கடிதத்தை அனுப்பியிருந்தோம். அப்பொழுது மதுவரி ஆணையாளர் அவர்கள் நினைக்கின்ற அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பல முடிவுகளை எடுத்து அந்த மதுபான சாலை அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு பல்வேறு விதமான அசௌகரியங்களை ஏற்படுத்துகிறது. சட்டத்தின் பிரகாரம் அந்த மதுபான சாலை வணக்க ஸ்தலங்களுக்கு ஒரு மதுபான சாலை அமைக்கப்படும் பொழுது வணக்க ஸ்தலத்துக்கு இது வணக்க ஸ்தலத்தில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த கிரான்குளத்தில் இருக்கின்ற அந்த மதுபான சாலை கிட்டத்தட்ட அங்கே எடுக்கப்பட்ட சேவிய பிளான் படி இதை நான் இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்கின்ற இந்த ஆவணங்களை 100 அங்கிருக்கின்றன திருமுருகன் ஆலயத்தில் இருந்து 127 மீட்டர் தூரத்திலே இந்த மதுபான சாலை இயங்குகிறது. அதுக்குரிய சேவிய பிளான் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். 127 மீட்டரில் இயங்குகிறது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டது கோயில் வந்த பின்புதான் கோயில் வருவதற்கு முன்பே மதுபான சாலை வந்து விட்டது என்று. ஆனால் திருமுருகன் ஆலயம் 1996 இந்த ஆலயம் வாங்கப்பட்டு அதற்கான உறுதிப்பத்திரம் இருக்கின்றது. ஆனால் இந்த மதுபான சாலை வந்தது 2007 இது தொடர்பாக மதுவரி ஆணையாளர் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை பிரதேச செயலாளருடன் அனுப்பி வைத்திருந்தோம். மதுவரி ஆணையாளர் அவர்கள் இது சம்பந்தமான விடயத்தை ஆராய்ந்து தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அங்கிருக்கின்றதான மதுவரி திணைக்கள அதிகாரி அவர்களிடம் இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான மதுவரி திணைக்கள அதிகாரி அவர்களிடம் பொறுப்பான அதிகாரிகளிடம் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கூறியிருந்தார். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீண்ட காலமாக இந்த மதுவரியை ஆணைய மதுவரி பொறுப்பாளர் இருக்கின்றவர் துசாகரன் என்று நினைக்கின்ற அவருடைய பெயர் அவர் சமர்ப்பித்த மதுவரி ஆணையாளருக்கு அனுப்பிய அந்த அறிக்கையின் பிரகாரம் இது இனவாத கண்ணோட்டத்தோடு நடந்த ஆர்ப்பாட்டம், இந்த மதுபான சாலையினால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறியிருந்தார். இது அந்த பகுதி மக்களுடைய அந்த பகுதி மக்களின் பிரதிநிதிகள் அந்த பகுதியினுடைய பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம், மாவட்ட அபிவிருத்தி குழுத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் அனைத்தையும் ஆமோதிக்கின்ற ஒரு செயற்பாடு. இவ்வாறு மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக செயற்படுகின்ற இந்த மதுபான சாலையை மூடுவது மாத்திரமல்ல, இந்த மதுபானம் தொடர்பான விடயத்திலே இன ரீதியான கண்ணோட்டத்தோடு செயற்பட்டதான இந்த அதிகாரியையும் உடனடியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது தொடர்பான அனைத்து ஆவணங்களை நான் இந்த உயிரிய சபைக்கு நான் ஒப்படைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்று சட்ட மூலத்தை பற்றி சட்டம் ஒழுங்கு பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சட்டம் ஒழுங்கு சரியான முறையிலே குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற நேரத்திலே, அல்லது குற்றம் இழைக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகின்ற நேரத்திலே அதை சரியான முறையில் இனங்கன்று தடுத்து நிறுத்தினால் நிச்சயமாக இவ்வாறான இன ரீதியான வன்முறை சம்பவங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மட்டக்களப்பிலே இருக்கின்ற மங்களராம இருக்கின்ற அம்புட்டிய சுமணரத்தில் தேர்றவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு பலவிதமான இனவாத செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற மிக மோசமான தூசணமான வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய மேன்மைதங்கி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கூட அண்மையில் மட்டக்களப்புக்கு வருவதற்கு முன்பு முதல் தினம் என்று விகாரையில் ஏறி நின்று கருப்பு கொடிகளை போற்றி மிக கேவலமாக பேசியவர். முன்னாள் ஜனாதிபதி உட்பட போலீஸ் பலவிதமான பங்குடாவளி என்ற பகுதியிலே தமிழ் மக்களுக்கு பரம்பரையாக சொந்தமாக இருந்ததான இந்து ஆலய காணிக்குள் புகுந்து பல அசம்பாவிதங்களை ஏற்படுத்தியவர். பட்டிப்பளையிலே பிரதேச செயலாளர் ஒரு பெண்மணி என்று பார்க்காமல் மிக கேவலமான வார்த்தைகளை பேசினவர். அந்த நேரங்களில் எல்லாம் இந்த மங்களராய அம்புட்டிய சுமணரத்ன தேரர் போலீசாரால் கை செய்யப்படவில்லை. போலீசார் கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்தவர்களாக இருந்தார்கள். வேடிக்கை போலீசாராகவே அவர்கள் செயற்பட்டதால் தான் இன்று கண்டியிலே திகனையில் நடந்த சம்பவத்திலே முதல் சூத்திரதார் யார் என்று அவர் அந்த இனவாத செயற்பாட்டை அரங்கேற்றிருக்கின்றார். போலீசாருக்கு நன்கு தெரியும் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை, இன நல்லுறவை குலைக்கின்ற செயற்பாடுகளை யார் யார் செய்கின்றார்கள், யார் யார் இதுக்கு பின்புலத்திற்கு நன்கு தெரியும். நாங்கள் அவ்வாறானவர்களை இனங்காட்டியும் போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அசம்பந்தமாக அல்லது தெரிந்தும் தெரியாமலும் இவ்வாறு நடந்து கொள்கின்ற செயற்பாடுகள் இன்று அப்பாவி தமிழ் மக்களை, அப்பாவி முஸ்லிம் மக்களை, நாட்டின் அப்பாவி சிங்கள மக்களை இடையே ஒரு மிகப்பெரிய இன ரீதியான மோதலை கட்டவிழ்கின்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே சட்ட மூலம் சரியான முறையிலே பின்பற்றப்படுமானால் இந்த நாட்டில் எந்த விதமான இன ரீதியான வன்முறை சம்பவங்களும் எதிர்காலத்திலே இடம்பெற போவதற்கான வாய்ப்புகள் உருவாக என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிற நன்றி.
ஆனரபிள் எஸ் வேலையன்றன் மிலங்கட்ட கரு சிட்னி ஜெயரத்த மந்திரி துமாட்ட வினாடி தகாய காலையில்
முலாசனாரோடு கரு மந்திரி துமணி அது அப்போ மாத்ருக்காவ சுரா பது சன்சோதன பணத்கிட்டும் பத்தின நமுத் அது விசேஷம் மேகன கதாக்கிரிமேதி அது மே தினவில மேராட்டே உத்காத்த விளாத்தின தத்தியான் கன தமாக விசேஷம் அப்பே கரும் அந்தது மல்ல மே சபாவை கதாக்கிறே விசேஷம் அது மே சுராபது பணத்தை அட்டத்தை மேகன கதாக்கிரிமேதி மா விசேஷம் சதாங்கராண்ட கமதி அது மேராட்டே மே மத் பென் விளட்ட பது பெனவீம எவகேம மேக்கமே கிதுல் மெதீம பொல் மெதீம கிதுல் மெதீம மே வகை தேவாலயில் பது பெனவீம கன தமாய் மே அது மே கெட்டும் பத்தி சதாங்கலா தீன் ஏ கன கதாகராத் விசேஷம் அப்படி தக்கா பகுகே காலே பகுகே தினக்கீப்பேதி ரட்டை அது வச்சு மே அந்தவாதி சா அது வச்சு சிதுவி மே சிதுவி மே கண்ணக்கொட்ட கரு மூலாசனாரூட மந்திரி துமணி மேக்கட்ட மம விசாசகர்ணவா மேக்கட்ட முல்ஹேத்துவனே சுராபது மே சித்தியே அது வேண்ட மூலிக ஹேத்துவனே மேராட்டே மத்பேன் ஏகன எம் தெனக மம விசாசகர்ணவா விதா நூரப்பிரதேசே மத்பேன் பீப்பு தருணியோத்திதனே அதிக மத்பேன் பீலா ஹசிரியம நிசா அது வச்சு சித்தியாக மத்த தமாய் ஏ அஹிம்சகர் ஏதுரே காத்தனே வேலா எத்தனையும் ஆரம்பிச்சு தியாக் தமாய் மேக் மேக்காத் மாங்கித்தான் மே சுராபது தெக்க அது சம்பந்த வீமா கட்டிட்டு மம தாக்கினோம் முகத அத்தட்டம மே சுராபது பீ மே 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 சுறாவ பாவச்சிக்கிரிமேதி மத்பென் பாவச்சிக்கிரிமேதி ஏவாட்ட ரட்டை நீதி ஹரியிட்டு கிரியாத்மக வேணுவானா மே வகை மே அத ரட்டை இனிகான தத்துக்கிட்ட பத்தென்னே மங்கித்தான் ஏ தருணையோத்தி தினா அதிக விதியிட்ட மத்பென் பீல கமங்கரே நத்தங்க ஏ அவாசனாவந்த சிதுவிம் என்னத்னே ஏ சிதுவிமினிசா தமாய் அது අපි මේ දෙපැත්තට වෙලා අපි මාතෘකාව පැත්තකට දාලා අපි දෙපැත්තට ඇඟිල්ල දික් කර කර කතා කරන්න. අද රටේ විශාල අපරාධයක් වුණා. විශාල දේපල හානියක් වුණා. අපේ රටක් හැටියට රටට ලොකු අපකීර්තියක් වුණා. රටේ නායකයන්ට ලොකු අපකීර්තියක් වෙලා තියෙනවා. දෙපැත්තට ඇඟිල්ල දික් කරනවා. ඒක නිසා විශේෂයෙන්ම අද අපි සඳහන් කරන්න ඕන දැන් මේ මම හිතන්නේ මෙතන අපේ ගරු අධිකරණ ඇමැතිතුමත් හිටියානම් හොඳයි කියලා හිතනවා. දැන් අපේ ප්‍රදේශයේ ගත්තොත් මම මේ මාතෘකාව මම කතා කරන්න ඕන විශේෂයෙන්ම අද පොලිසිය හොරසුරා අල්ලනවා අපේ ප්‍රදේශයේ. හොරසුරා අල්ලපම අපේ පොළොන්නර දිස්ත්‍රික්කයේ එක මහේස්ත්‍රාත් අධිකරණයක මේ පොලිසිය විසින් අත්අඩංගුවට අරන් පොලිස් ඉදිරිපත් කරන අධිකරණ ඉදිරිපත් කරන මත්පැන් සහ ඒ පුද්ගලයන් නිදහස් කරනවා පොලිසියට නඩු දාන්න අයිතියක් නැහැ කියලා. හිඟුරක්ගොඩ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ මේ සිදුවෙමින් පවතිනවා. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඔව් මේ දැන් මගේ ළඟ තියෙනවා පහුගිය දවස්වල අපි දැක්කා ලංකාදීප පුවත්පතේ කසිප්පු වලට නඩු දාන්න පොලිසියට බෑ. කැකිරාව මහේස්ත්‍රාත් දුලාන් තීන්දුව කරයි. ඒ වගේ මේ කැකිරාව මහේස්ත්‍රාත්තුමා. ඒ වගේම අද මැදිරිගිරිය ගත්තොත් මේ මැදිරිගිරිය ඒ වගේම පොළොන්නර දිස්ත්‍රික්කයේ ඇලහැර මේ බකමූණ පොලිසිය, හබර්ණ පොලිසිය, හිඟුරක්ගොඩ පොලිසිය මේ වගේ පොලිසි ගණනාවක ප්‍රදේශයේ අත්අඩංගුවට ගන්න හොර මත්පැන්, නීති විරෝධී මත්පැන් සියල්ල බොහොම රිසිසේ මේ නීති විරෝධී විදියට කරගෙන යනවා. මේවට නීති කටයුත්තක් වෙන්නේ නැහැ. ඉතින් මේ ගැන විශේෂයෙන්ම දැන් සුරාබදු දෙපාර්තමේන්තුවේ මම විශ්වාස කරනවා සුරාබදු දෙපාර්තමේන්තුවේ ඉන්නේ සුළු කණ්ඩායමක්, කුඩා කණ්ඩායමක්. ඒ අයට මේ වැටලීම් කරන්න බෑ. ඉතින් අද අපි මං ඊ අපේ ගරු අගමැතිතුමා සභාවට ආපු වෙලේ මං කිව්වා එතුමාගෙන් ඉල්ලීමක් කරා මේ තත්ත්වයන් මත මේ මං එතුමා ළඟට ගිහිල්ලා කිව්වා සර් පුළුවන් නම් දැන් මේ තියෙන මත්පැන් ශාලා හවස 4 වෙනකොටවත් මේ දින කීපය තුළදී වහන්න කියලා. මම මලික් සමරවික්‍රම ඇමැතිතුමාගෙන තිල්ලීමක් කරා වහන්න කියලා. මොකද හුඟක් මේ ජාතිවාදී සිදුවීම් පවා ඇවිලෙන්ඩ එක හේතුවක් වෙනවා. මිනිස්සු විකෘති වෙනවා මේ දේ. මේ වගේ දේවල් අද වැඩි වෙලා. ඉතින් මේකට මම හිතනවා මේවා අඩු කරන්න කටයුතු කරනවා නම් හොඳයි. නැත්තම් මේවා නීති විරෝධී දේවල් වලට අපි අනුබල නොදෙනවා නම් හොඳයි. ඉතින් අද එවැනි දේවල් වලට ඒ නීති හරියට ක්‍රියාත්මක නොවන තැන් තියෙනවා. වගේ අඩුපාඩු වෙලා ඉනිංගලනවා. දැන් පොලිසිය සුරාබදු අත්අඩංගුවට ගත්තම නීති විරෝධී දේවල් ඊළඟට මහේස්ත්‍රාත් අධිකරණයේ සමහර අධිකරණවල නිදහස් කරනවා. ඉතින් මේක නිසා මේ අයට ලොකු රුකුලක් දෙනවා හැටියට මම දකිනවා. ඒක නිසා විශේෂයෙන්ම අපි සඳහන් කරන්න ඕන මේ නුවර ප්‍රදේශයේ ඇති වෙලා තියෙන தත්ත්වය. නුවර ප්‍රදේශයේ තියෙන ඇත්තටම ඇති වෙලා තියෙන தත්ත්වය අපි දැක්කා අර සමාජ ජාලා බෙබ් අඩවි වල කටයුතු කරන මහසෝනා බලකාය. ඉතින් මම ඇත්තටම ඉල්ලීමක් කරනවා මන්ත්‍රීවරයෙක් හැටියට පොලිස්පතිතුමාගේ මේ වගේ ජාතිවාදී පතුරන්නන් ඇත්තටම ඒ අයට දඬුවම් කරන්න ඕන. මේ රටේ ලොකු විනාශයක් වෙනවා අපි දැක්කා. මොකද මම නිතරම මේ මම දැක්කා පහුගිය දවසක අර මහසෝනා බලකායක අමිද්ද කවුද කියන පුජ්‍යලයා විශාල මේ ජනතාව කුපිත වෙන ප්‍රකාශයක් කරගෙන යනවා. ඉතින් ඒවා ඒ තරම් මේ රටේ යහපාලනය සඳහා ජාතින් අතර සමගිය සඳහා හොඳ නැහැ. ඇත්තටම මම අර මන්ත්‍රීතුමාගේ කීමට එකඟ වෙනවා. අර මඩකලපු අර ස්වාමීන් වහන්සේ මම හොඳ බෞද්ධෙක්. හැබැයි බෞද්ධෙක් වුණත් ඒ ස්වාමීන් වහන්සේගේ හැසිරීම මම අනුමත කරන්නේ නැහැ. ඒ වගේ ස්වාමීන් වහන්සේලාට ඇත්තටම මේ ඒවට මම ඉල්ලීමක් කරනවා. ඇත්තටම සමහරලාට මම වෙන විදිහට හිතන්න පුළුවන් මං ගැන. ඒ ජාතිවාදී පතුරන ඒ අය එක් පුජ්‍යලයේ කිසින් කරන ඒ වගේ දේවල් වලට අපි කටයුතු කරනවා නම් නීති මඟින් කටයුතු කරනවා නම් හොඳයි. අද බලන්න හුඟක් වෙලාවට මම දැක්කා පහුගිය කාලේ හුඟක් වෙලාවට විශේෂයෙන්ම අපේ අගමැතිතුමා දැන් ඊයේ මම දැක්කා අපේ එක මන්ත්‍රීතුමෙක් හාරිස් නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ක්‍රීඩා නියෝජ්‍ය අමාත්‍යතුමා කිව්වා අපි අගමැතිතුමාට විරුද්ධව විශ්වාස භංගයට සහය දෙනවා කිව්වා මේ ප්‍රශ්නේ මත. දැන් මේ අගමැතිතුමාට ඇයි මේ ඇඟිල්ල දික් වෙන්නේ? අගමැතිතුමා බොහොම මධ්‍යස්ථ විදිහට මේ ප්‍රශ්නේ දිහා බලනවා. සිංහල මුස්ලිම් දෙමළ මේ සියලුම ජාතීන් ගැන මධ්‍යස්ථ විදිහට බලන නායකයෙක් අපේ පක්ෂේ නායකතුමා අගමැතිතුමා. හැබැයි අගමැතිතුමා පැත්තට මෙතන ඇඟිල්ල දික් කරනවා යම් කණ්ඩායමක්. අපි තව පැත්තකට ගියා. දැන් අද එක මන්ත්‍රීතුමෙක් කතා කරා ම කළුතර දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීතුමෙක්. එතුමා කිව්වා මේ සිද්ධීන් ගණනාවක් ගැන. හැබැයි එතුමා කළුතර දිස්ත්‍රික්කේ. මම අහනවා එතුමා දැන් පාර්ලිමේන්තුවේ නැහැ. කළුතර දිස්ත්‍රික්කේ රෝහිත අබේගුණවර්ධන ගරු හිටපු ඇමැතිතුමා එතුමා බේරුවල සිද්ධිය වෙනකොට කොහෙද හිටියේ? මේ රටේ මෑත ඉතිහාසයේ කළු ජූලියට අමතරව උනානම් මෑත ඉතිහාසෙ වෙච්ච අපරාධයක් තමයි බේරුවල සිද්ධියේ. එතුමා බේරුවල සිද්ධියේදී එතුමා මම හිතන්නේ බේරුවල නගරයට ආසන්න බේරුවලට ආසන්න ඇමතිවරයෙක් හැටියට ඒ සිද්ධිය තමයි මේ මෑත කාලේ වෙච්ච නරක ජරාම සිද්ධිය. ඉතින් හැබැයි එකක් එතුමා බේරුවල සිද්ධිය අරන් ඊළඟ දැන් ළඟ සිද්ධි ගණනාවක් කිව්වා. හැබැයි මේ බේරුවල සිද්ධිය වෙනකොට අපි විපක්ෂේ හිටියේ. අපි විපක්ෂේ හිටපු අය ගිහිල්ලා තැන් තැන්වල ගිනි ඇවුලුවේ නැහැ. තැන් තැන්වල ඇවිලෙන ගින්නට පිදුරු දැම්මේ නැහැ. අපි එහෙමයි හිටියේ ඒ කාලය ඇතුළේ. හැබැයි දැන් එහෙම නෙවෙයි. දැන් එක සිද්ධියක් එනකොට මේ ජාතිවාදයේ ඉදිරියට අරගෙන ගිහිල්ලා බලයට ඉන්න පිරිස ගරු මුලස්සන අරුඩ සභාපතිතුමනි ඒ අය ගිහිල්ලා තැන් තැන්වල මේක අවුලනවා. ඒ නම් යම් තැන්වල කියවෙනවා. ඒ තැන්. ඉතින් ඒව අපි නොකරනවා නම් හොඳයි. දැන් මම දැක්කා විමල් විරවංශ මන්ත්‍රීවරයා ඇඟිල්ල දික් කරනවා කෙලින්ම මේකට අගමැතිවරයා වගේ කියන්න ඕන. එක ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් ජාතිවාදයේ වපුරන ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් අර ඥානසාර ස්වාමීන් වහන්සේ ඇඟිල්ල දික් කරලා කිව්වා අගමැතිවරයා වගේ කියන්න ඕනි කියලා. දෙයි හැමතැනම අගමැතිවරයා කොහොමද වගේ කියන්නේ? මේ කොහෙවත් ගිහිල්ලා බේබද්ද වගේ කටයුතු කරපු තරුණයෝ කීප දෙනෙක් ගිහිල්ලා අහිංසක රියදුරෙකුට ගහලා ඒ රියදුරා ඝාතනය වුණාට පස්සේ ඒක අගමැතිතුමා වගේ කියන්න ඕනද? ඉතින් අගමැතිතුමා පොලිසිය බාර විෂය බාර ඇමැතිතුමා හැටියට ඒක බාර අරන් අගමැතිතුමා මේ කටයුත්ත පොලිසියට බාර දුන්නා. අපි විශ්වාස කරනවා පොලිසියත් යම් අඩුපාඩුවක් මේ සිද්ධ වෙලා තියෙනවා. පොලිසියෙන් අඩුපාඩුවක්. පොලිසිය මම ඇත්තටම මම විශ්වාස කරනවා පොලිසිය හිටපු සමහර උසස් නිලධාරීන් මේ ගැන කටයුතු කරා නම් මේ වගේ අවාසනාවන්ත සිද්ධියක් ඇති වෙන්නේ නැහැ. මහනුවර ප්‍රදේශයේ හිටපු නියෝජ්‍ය පොලිස්පතිවරු SSPලා මේ අය කටයුතු කරා නම් මේ වගේ සිද්ධියක් වෙනකොට අපේ රටේ මේ වගේ ජාතිවාදය ගැන ජාතිවාදයේ වපුරන ජාතිවාදයේ ගෙන යන ඒ අය ඉන්න මේ රටක මීට වැඩිය පොලිසිය කටයුතු කරන්න ඕන හොඳින්. මීට වැඩි හොඳින් කටයුතු කරා නම් මේ සිද්ධිය වෙන්නේ නැහැ. හැබැයි ඉතින් ඒකේ එකෙල්ලෙම අගමැතිතුමා මේ අමාත්‍යාංශේ බාරගත්ත පමණින් අගමැතිතුමාට අත දික් කළ යුතු නැහැ. අද දැන් අද මං හිතන්නේ දයසිරි ජයසේකර ඇමතිතුමා කතා කරනකොට කිව්වා අද පොලිසියටත් එක පැත්තක් කටයුතු කරන්න. මොකද පොලිසිය යන්තරමකින් හරි වැරද්දක් කරොත් අද හැම තැනම මේ සමාජය දාලා බෙබ් අඩවිල දාන පින්තූර පොලිස් නිලධාරියෙකුට අත උස්සන්න නැහැ. පොලිස් නිලධාරියෙකුට කටයුතු කරන්න නැහැ. ඒ කටයුතු කරපුවම එතනත් ගිහිල්ලා සමහරලාට මානව හිමිකම් සංවිධානවලට ගිහිල්ලා ඒ අය පැමිණිලි කරනවා. ඒ වගේ තත්ත්වයන් තියෙනවා. එතකොට ඒ අයත් ඒ අයගේ තනතුර සහ රැකියාව ආරක්ෂා කරගන්න කටයුතු කරනවා. ඉතින් ඒ වගේ මෙතෙන්දී අපි බොහොම අවබෝධයෙන් රටක් හැටියට කටයුතු කරන්න ඕන කාලයක් හැටියට මම දකිනවා. විශේෂයෙන්ම අද මේ සුරාබදු පනත් කීපයක් විවාද කරන අවස්ථාවේදී මම විශේෂයෙන්ම ඉල්ලීමක් කරනවා මෙතනදී මත්පැන් හොර මත්පැන් වැඩිවීම විශේෂයෙන්ම අද අපේ පැතිවල තියෙනවා. විශේෂයෙන් පොළොන්නර දිස්ත්‍රික්කයේ වගේ මේ මහේස්ත්‍රාත් අධිකරණවල තියෙන අඩුපාඩුකම් නිසා මෙතන සුරාබදු අධිකාරී නිලධාරී ඉන්නවා නම් ඒ ගැන වැඩි උනන්දු වෙලා ඒ ගැන කටයුතු කරනවා නම් හොඳයි. එහෙම වුණොත් ඉස්සරහට මේ රටේ හොඳ සමාජයක් ඇති වෙයි කියලා කියමින් මට අවස්ථාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ස්තුතිගරු සභාපතිතුමනි.
ස්තුතිගරු සිඩ්නි ජයරත්න මන්ත්‍රීතුමනි,